الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معصيتك ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا ومن العمل ما تبلغنا به جنتك اللهم نسألك علما نافعا وعملا صالحا ورزقا حلالا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع وقلب قلب لا يخشع وعين لا تدمع ومن دعاء لا يسمع اللهم آمين மதிப்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வின் அடியார்களே இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய சஹீஹ் நூலிலிருந்து கிதாபு ஸௌம் நோன்பு என்ற அத்தியாயத்தை நாம் படித்து வருகின்றோம். நம்முடைய மூன்றாவது அமர்வு இது. இந்த அமர்விலே நாம் தொடங்க இருக்கின்ற பாடம் பாப் மன் லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபி ஸௌம். நம்முடைய ஃபேஸ்புக் பேஜிலே இன்று நடத்தக்கூடிய பாடங்கள் அவற்றினுடைய ஹதீஸுகளை உங்களுக்கு எழுத்து வடிவமாக அரபியிலே கொடுத்திருக்கிறோம். அதை தாங்கள் எடுத்து வைத்துக் கொண்டால் நீங்கள் நாங்கள் வாசிக்கும் பொழுது ஹதீஸுகளை பார்ப்பதற்கு மிக தோதுவாக இருக்கும். பாடம், இந்த பாடத்தினுடைய தலைப்பு இமாம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் ஜூர் வார்த்தைகளை விடவில்லையோ, அந்த ஜூரை செய்வதை விடவில்லையோ நோன்பிலே, அதாவது நோன்புடைய காலங்களில் நோன்பு வைத்திருக்கும் போது, அவரை பற்றி மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அது சம்பந்தமான பாடம் இது. சரி, பாபு மன் லம் யதா வதா யதா, லம் யதான விடவில்லை, கவுல் என்றால் பேச்சுவது, ஜூர் என்றால் அதனுடைய விளக்கம் இன்ஷால்லா கூறுவோம். வல் அமல பிஹி, அந்த ஜூரை செய்வது, ஃபி ஸௌம் நோன்பிலே. சகோதரர்களே, இந்த ஜூர் என்ற வார்த்தை அல் குர்ஆனிலே பல இடங்களில் கூறப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதுபோன்று ஹதீஸிலும் பல இடங்களில் இந்த ஜூர் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பாவம், பழிச்சொல் பேசுவது, இட்டு கட்டுவது, இல்லாததை ஒருவர் மீது பழி சுமத்துவது, அபாண்டமாக பேசுவது, மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விஷயங்கள், அது சொல்லாக இருந்தாலும் சரி செயலாக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய விருப்பத்திற்கு எதிரான செயல்கள், அல்லாஹுடைய வெறுப்பை அதிகப்படுத்தும்படியான சொல் செயல்கள் அனைத்திற்கும் ஜூர் என்பதாக சொல்லப்படும். அப்ப இதுதான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், யார் இந்த ஜூரான பேச்சுகளை விடவில்லையோ, ஜூரான அமல்களை விடவில்லையோ, அவரை பற்றி மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே ஒரு முஸ்லிம் அல்லாஹுவிற்கும் அவருடைய ரசூலுக்கும் பிடிக்காத ஒவ்வொரு சொல் செயலையும் விட்டு அவனுடைய வாழ்நாள் முழுக்க அவன் விலகி இருக்க வேண்டும். ஒரு பாவம் என்றால் அது வாழ்நாள் முழுக்க தடை செய்யப்பட்ட ஒன்று. சில ஹலாலான விஷயங்களை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அல்லாஹு தஆலா தடை செய்திருப்பான், அது வேறு. உதாரணமாக எப்படி நோன்புடைய காலங்களில் உண்பதை, குடிப்பதை, மனைவியிடம் சேருவதை அல்லாஹு தஆலா ஹராமாக ஆக்கியிருக்கிறான், இது ஏற்கனவே ஹலாலாக இருந்தது பிறகு ஹராமாக்கப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காக. அதுபோன்று ஹஜ்ஜு செய்யும் பொழுது, உம்ரா செய்யும் போது, இஹ்ராமுடைய நிலையில் இருக்கும் போது சில அமல்களை அல்லாஹு தஆலா ஹராமாக்கி விடுகின்றான், அது இஹ்ராமுடைய நிலையில் இருக்கும் போது. இது போக பொதுவாக அல்லாஹு தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒன்றை ஹராம் என்று தடை செய்திருப்பான். அப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் வாழ்நாள் முழுக்க தடை செய்யப்பட்ட ஒன்று. பொய் பேசுவது, ஏமாற்றுவது, மது குடிப்பது, அது போன்ற லஞ்சம் வாங்குவது, அதுபோன்று மோசடி செய்வது, அபகரிப்பது, கோல் சொல்வது, புறம் பேசுவது, இப்படியாக ஒரு பெரிய பட்டியல் இருக்கின்றன. அவையெல்லாம் நிரந்தரமாக நமக்கு ஹராமாக்கப்பட்டவை. ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக அவனுடைய இரவு பகலில், அவனுடைய வாலிபத்தில், வயோதிகத்தில், ஆண்கள் பெண்கள் என்று எல்லோருமே அந்த ஹராமான விஷயங்களை விட்டு அவர்கள் விலகி இருக்க வேண்டும். இதுதான் அல் குர்ஆன் அல் ஹதீஸுடைய வழிகாட்டுதல். சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு அந்த கூடுதல் தக்வாவை கொடுப்பதற்காக, அந்த கூடுதல் இறையச்சத்தினுடைய அந்த கவனம் நமக்கு வர வேண்டும் என்பதற்காக தடை செய்யப்பட்ட ஒன்றையே, நல்ல கவனிங்க, ஏற்கனவே ஹராமாக இருக்கக்கூடிய ஒன்றையே, தடை செய்யப்பட்ட ஒன்றையே நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதை இன்னும் அதிகமாக உணர்த்துவார்கள். எப்படி? உதாரணமாக இப்ப பாவம் செய்யறது எப்போதுமே தடை செய்யப்பட்ட ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமிக்க மாதங்களை பற்றி சொல்லும் பொழுது அதாவது அல்லாஹு தஆலா வானங்களை பூமியை படைத்த நாள்களிலேயே, அதாவது மாதங்கள் என்பவை 12 மாதங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவு செய்து விட்டான். அந்த 12 மாதங்களிலே அல்லாஹு தஆலா 4 மாதங்களை புனித மாதங்களாக ஆக்கியிருக்கிறார். 4 மாதங்களை அல்லாஹு தஆலா புனித மாதங்களாக ஆக்கியிருக்கிறார் என்று கூறிவிட்டு, அந்த புனித மாதங்களில் நீங்கள் பாவம் செய்யாதீர்கள், ஃபலா தத்ரிமு ஃபீஹின் அன்ஃபுஸக்கும், அத்தௌபாவுடைய 9வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனம், நீங்கள் அந்த புனித மாதத்தில் நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்யாதீர்கள், அதாவது பாவம் செய்யாதீர்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புனித மாதங்களிலே நீங்கள் உங்களுக்கு தீங்கு செய்து கொள்ளாதீர்கள், அதாவது பாவம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்ப புனித மாதங்கள் அல்லாத மற்ற மாதங்கள்ல பாவம் செய்யலாமா? அப்படியா விளங்குவாங்க? அப்படி விளங்க மாட்டாங்க, அப்படி விளங்கக்கூடாது. என்ன, பொதுவாக பாவம் செய்வது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு செயலாக இருக்கும்போது, அதுவும் அல்லாஹு தஆலா புனிதமாக்கிய நல்ல மாதங்கள்ல அமல் செய்வதற்காக வேண்டியும், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டியும் அல்லாஹு தஆலா ஒதுக்கி இருக்கக்கூடிய நல்ல மாதங்களில் பாவம் செய்வது, அது ஒரு சிறு பாவமாக இருந்தாலும் கூட அது ரொம்ப அல்லாஹ்வுடைய கோபத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்று என்று எச்சரிப்பதற்காக அந்த புனித மாதங்களில் நீங்கள் பாவம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இதுதான் அதனுடைய நேரான அர்த்தம், சரியான புரிந்து கொள்ளக்கூடிய முறை. அதை விட்டுட்டு அப்ப புனித மாதம் முடிச்ச உடனே நம்ம பாவம் செய்யலாமா அப்படி கேட்கக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே போலதான் இந்த இடத்துல நோன்பு வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் ஜூரை பேசக்கூடாது, ஜூரை செய்யக்கூடாது, அதாவது பாவமான விஷயங்களை பேசக்கூடாது, பாவமான காரியங்களை பேசக்கூடாது என்று சொல்லப்பட்டிருப்பதிலிருந்து, நம் நோன்பு முடித்த உடனே நம்ம அதை செய்து கொள்ளலாமா என்று தவறான அர்த்தத்தை யாரும் எடுத்துவிடக்கூடாது. மாறாக சாதாரண நிலையில ஒரு பாவத்தை ஒரு மனிதன் செய்யறது, அது சிறு பாவமாக இருக்கும் போதோ அல்லது ஒரு பெரும்பாவமாக இருக்கும் போதோ, அது அல்லாஹ்வுக்கு எவ்வளவு கோபத்தை உண்டாக்குமோ அதை விட அதிக கோபத்தை உண்டாக்கும் ஒரு மனிதன் அந்த பாவத்தை அவன் நோன்பாளியாக இருக்கும் போது செய்தால் அல்லாஹ் பாதுகாப்பனா? இதுதான் அந்த ஹதீஸ்ல, அதாவது இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் தலைப்புல நமக்கு சொல்லக்கூடிய விஷயம், இது ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்ட விஷயம். நோன்பிருக்கின்ற நிலையில் பாவம் செய்வது என்பது நோன்பாளியாக இல்லாமல் இருக்கும் போது செய்யக்கூடிய பாவத்தை போன்று அல்ல. இதுக்கு நம்ம அதாவது யதார்த்தமா நம்முடைய வாழ்க்கையில ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, இங்க பாருங்க, பொய் பேசுறது இது ஒரு தப்பான செயலா இல்லையா? கண்டிப்பா தப்பான செயல். ஒரு சாதாரண மனிதர் பொய் பேசுறாரு அல்லது பொய் சத்தியம் செஞ்சாரு, என்னப்பா பொய் பேசுற, என்னப்பா நீ வந்து பொய் சத்தியம் செய்யற என்று மக்கள் கேட்பாங்க, கோபப்படுவாங்க. இதே நேரத்தில் மார்க்கத்தை பேணுபவர் என்று அறியப்பட்ட ஒரு மனிதர்
இன்னும் கொஞ்சம் கூட போங்க, ஒரு மார்க் கல்வி படித்த ஒரு மார்க் அறிஞர், இவர் போய் பேசுனா இப்ப மக்கள் சாதாரணமா எடுத்துப்பாங்களா? என்னங்க ஒரு மார்க் அறிஞரா இருந்துகிட்டு போய் பேசுறீங்களாங்க, என்னங்க ஒரு ஆலிமா இருந்துகிட்டு போய் சத்தியம் செய்றீங்களே அப்படின்னு கேட்பாங்க. அவன் இப்படி கேட்கும்போது இதுக்கு அர்த்தம் எப்படி எடுக்கக்கூடாது? அப்ப ஆலிமா இல்லைனா பொய் சொல்லாமா, ஆலிமா இல்லைனா பொய் சத்தியம் பண்ணலாமா? அப்படி அர்த்தமா எடுப்பாங்க? அப்படி எடுக்க மாட்டாங்க. பொய் சத்தியம் செய்வது, பொய் பேசுவது என்பது எல்லோருக்கும் எல்லா காலத்திலையும் தடை செய்யப்பட்ட ஒன்றுதான். அதை ஒரு சாதாரண மனிதன் செய்தானா அது வேற விஷயம். அதையே இதெல்லாம் பாவம்னு தெரிந்து கொண்ட மனிதன், கல்வி படித்த மனிதன் ஒருவன் அதை செய்யும் பொழுது அது மக்களுக்கு இன்னும் வியப்பாக இருக்கிறது, கோபத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சகோதரர்களே, இது ஒரு நடைமுறை புரிந்து கொள்வதற்காக. இதை போன்ற இந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது. அதாவது எப்போதுமே பாவத்தை பேசுவதும் பாவத்தை செய்வதும் தடுக்கப்பட்ட ஒரு செயல். அதே அந்த பாவமான சொல்லை பாவமான செயலை ஒருவர் தான் நோன்பிருந்து கொண்டு செய்வாரே ஆனால் அது அல்லாஹுடைய கோபத்திற்கு இன்னும் கடுமையாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஸோ இந்த தலைப்பு ஓரளவுக்கு விளங்கி இருப்பீர்கள். இப்ப நம்ம ஹதீஸுக்குள்ளார் இன்ஷா அல்லாஹ் போவோம். ஹதீஸ் 1903. இந்த ஹதீஸை அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஹதீஸனுடைய தொடர் எப்படி வருகிறது? வபிஹி கால ஹத்தஸனா ஆதமு இப்னு அபி இயாஸின் قال حدثنا ابن ابي ذئب قال حدثنا سعيد المقبري عن ابيه عن ابي هريره رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் யார் அவர் விடவில்லை, கவுல ஸூரி ஸூரான பேச்சை. அப்ப ஜூரான பேச்சு என்றால் என்ன? பொய் பேசுவது, சத்தியத்திற்கு மாற்றமாக பேசுவது, பழி சொல்வது, இது எல்லாமே. வல் அமல பிஹி, அதன்படி செயல்படுவதை, அதாவது அல்லாஹ் தடுத்ததை கொண்டு அல்லாஹ் தடுத்ததை செய்வது. இப்போ சொல்லிலே ஜூர் என்றால் என்ன? அது பொய் பேசுவது, புறம் பேசுவது, கோல் பேசுவது எல்லாம். பிறகு செயலிலே ஜூர் என்றால் என்ன? அல்லாஹ் தடுத்த எல்லா பாவங்களும் வரும், அதுவும் வரும். இன்னும் அது போல அந்த பொய்யான பேச்சிற்கு ஏற்ப அமல் செய்வது, சொல்றது பொய், அதுக்கப்புறம் அதன்படியே செயல்படுறது, அப்புறம் சுமத்தினது பழி, அதன்படியே நடத்துறது, அதே போல சொன்னது பேசினது புறம், அதே போலயே நடந்துக்கிறது, சொன்னது அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு, அதன்படியே நடந்துக்கிறது. இப்ப இப்படிப்பட்ட விசாலமான அர்த்தம் இந்த ஹதீஸ்ல இருக்கிறது. மன்லம் யதா கவுல ஸூரி வல் அமல பிஹி, யார் ஜூரான பேச்சை விடவில்லையோ அதன்படி செயல்படுவதையும் விடவில்லையோ. இப்ப என்ன? அல்லாஹுவிற்கு எந்த தேவையும் இல்லை. நல்ல கவனிங்க, ஃபலைஸ இல்லை லில்லாஹி அல்லாஹுவிற்கு, ஹாஜதுன் எந்த ஒரு தேவையும், அவர் தன்னுடைய உணவையும் தன்னுடைய குடிபானத்தையும் விட்டிருப்பதிலே அல்லாஹ்விற்கு எந்த விதமான தேவை இல்லை, அதாவது விருப்பம் இல்லை, அதாவது அவர் பக்கம் அல்லாஹ் திரும்பி பார்க்க மாட்டான், அவருடைய நோன்பை அல்லாஹு தாலா ஏற்க மாட்டான். இவ்வளவு பசியோடு தாகத்தோடு அவர் இருந்து கஷ்டப்படுவது இது அல்லாஹ்விற்கு பிடித்தமான செயலாக ஆகாது. எப்போது அவர் அந்த பாவமான செயலை ஜூரை பேசுகிறாரோ, ஜூரை அவர் செய்கிறாரோ, மாறாக எப்போது அவர் தன்னுடைய உடலை பாதுகாப்பது போன்று, அதாவது தன்னுடைய உடலை குடிப்பதிலிருந்தும் உண்பதிலிருந்தும் சரீர இச்சையிலிருந்தும் தன்னுடைய உடலை பாதுகாப்பது போன்று தன்னுடைய ஆன்மாவை தன்னுடைய மனதை ரூஹை அவர் பாவத்திலிருந்து பாதுகாக்க மாட்டாரோ, உடலை பாதுகாக்கிற மாதிரி ஆன்மாவை பாதுகாக்கவில்லை என்றால் அவருடைய நோன்பு அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோன்பாக இருக்காது. சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கண்ணியத்திற்குரிய வேதம் அல் குர்ஆனிலே எப்படி சொல்கிறான், லையனால் அல்லாஹ லுஹூமுஹா, லையனால் அல்லாஹ லுஹூமுஹா அத்தியாயத்தினுடைய 37வது வசனம். அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகள் அவங்க குர்பானி கொடுப்பாங்க, அந்த குர்பானி பிராணிகளை பற்றி ரப்பு சொல்கிறான், எனக்கு நீங்க கொடுக்கக்கூடிய குர்பானி பிராணியுடைய இறைச்சி தேவையில்லை, அதனுடைய இரத்தம் எனக்கு தேவையில்லை, மாறாக உங்களிடம் இருக்கக்கூடிய தக்குவா, அந்த பயபக்தி, அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வின் மீது உண்டான ஆர்வம், அந்த ஈமான், அந்த இஹ்லாஸ், அந்த மொஹப்பத், அதுதான் எனக்கு வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். இது சூரத்துல் ஹஜ்ஜுடைய 37வது வசனம். சகோதரர்களே, அந்த அடிப்படையில தான் இந்த ஹதீஸ் அமையப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய உடலை பாதுகாத்து கொண்டு ரமலானுடைய மாதத்திலே நோன்பு இருக்கும் பொழுது உண்பதிலிருந்தும் குடிப்பதிலிருந்தும் தன்னுடைய சரீர இச்சையிலிருந்தும் தன்னுடைய உடலை பாதுகாத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அதே நேரத்திலே அவன் நோன்பாளியாக இருக்கும் போது புறம் பேசுகிறான், கோல் பேசுகிறான், அல்லாவிற்கு பிடிக்காத பாவமான விஷயங்களை பேசுகிறான். இசை இசைப்பதை போன்று, இசை கேட்பதை போன்று, தானாக இசை பாட்டுகளை பாடுவது போன்று, இந்த மாதிரியான விஷயங்கள், அது போன்று பாவமான காரியங்களை செய்வது. பெரும்பாலும் இந்த ரமலானுடைய மாதங்களில் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த ரமலானிலே பல கூட்டம், இந்த முஸ்லிம் அல்லாத நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சோதனையும் இருக்கிறது, முஸ்லிம் நாடுகளிலே ரமதான் மாதத்துக்காக வேண்டிய தனியாக சீரியல்கள் தயாரிக்கப்படுகின்றன. வரக்கூடிய அத்தனை சீரியல்களும் அந்நிய பெண்களுடைய அந்த காட்சி இல்லாமல், இசை இல்லாமல் இருப்பதில்லை. ரமதான் மாதத்தினுடைய ஸ்பெஷல் சீரியல் என்பதாக அவர்கள் உருவாக்குகிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ரமதான் மாதங்களுக்கு சீரியல்கள் அல்ல, ரமதான் மாதங்களுக்கு கதைகள் அல்ல, கற்பனைகள் அல்ல, ரமதான் மாதத்திற்கு முன்பு ஹதீஸிலே நாம் படித்தது போன்று குர்ஆனும் சதக்காவும் இரவு தொழுகையும். சகோதரர்களே, நாம் இதை கவனத்திலே வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி. ஹதீஸ் அப்படியே மனப்பாடம் செஞ்சிருங்க, மன் லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜதுன் ஃபி அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. யார் ஸூரை பேசவில்லையோ, யார் ஸூர் பேசுவதை விடவில்லையோ, ஸூர் படி அமல் செய்வதை விடவில்லையோ, அதாவது பாவமான பேச்சுகளை பேசுவதை விடவில்லையோ, பாவமான காரியங்களை செய்வதை விடவில்லையோ, அவருடைய உணவை விட்டிருப்பதிலே, குடிபானத்தை விட்டிருப்பதிலே அல்லாஹ்வுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை. சரி, அப்ப இதுக்குதான் நம்ம இந்த ஆயத்தை எடுத்து உங்களுக்கு ஓதி காட்டும். ஒரு மனிதர் நோன்பு பேணுதலாக செய்து கொண்டிருக்கிறார், உடலை பேணுவது போன்று அவர் தன்னுடைய ஆன்மாவையும் பேணிக் கொண்டிருக்கிறார். அப்ப அவருடைய நோன்பு அல்லாஹ்வுக்கு தேவையா? சகோதரர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், யாருடைய இபாதத்தும் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. யாருடைய இபாதத்தும் அல்லாஹ்விற்கு தேவையில்லை. அல்லாஹு தஆலா அனைத்தையும் விட்டு தேவையற்றவன். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத். அல்லாஹு தஆலா அனைத்தையும் விட்டு, அனைவரையும் விட்டு தேவையற்றவன். ஹதீஸ் குதுசியிலே அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அபு தர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், யா இபாதி லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆகிரக்கும் வ இன்ஸக்கும் வ ஜின்னக்கும் கானூ அலா அத்கா கல்பி ரஜுலின் வாஹிதின் மின்கும் மா ஸாத தாலிக ஃபி முல்கி ஷைஆ. யா இபாதி لو ان اولكم واخركم وانسكم وجنكم كانوا على افجر قلب رجل واحد منكم ما نقص ذلك في ملكي شيئا او كما قال صلى الله عليه وسلم. சகோதரனே, ஹதீஸ் என்ன கூறுகிறது? அல்லாஹ் கூறுகிறான், எனது அடியார்களே, முன்னோர்களே, பின்னோரே, மனிதர்களே, ஜின்களே, நீங்கள் எல்லாம் மிக மிக தக்குவா உள்ள ஒரு மனிதரை போன்று ஆகிவிட்டாலும் அது என்னுடைய ஆட்சியை அதிகப்படுத்த போவதில்லை. எனது அடியார்களே, முன்னோரே, பின்னோரே, மனிதர்களே, ஜின்களே, நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய பாவியை போன்று ஆகிவிட்டாலும் அது எனது ஆட்சியை குறைக்கப் போவதில்லை. சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, அல்லாஹு தாலா அவன் புகழுக்குரியவன், நாம் புகழாமல் இருந்தாலும் சரி, அல்லாஹு தாலா வணக்கத்திற்குரியவன், அவனை வணங்குவதை மக்கள் விட்டாலும் சரி, அல்லாஹு தாலா அப்பேற்பட்ட பரிபூரணமானவன். அல்லாஹ்வுக்கு எந்த நிலையிலும் அடியார்களுடைய தேவையில்லை. நாம் இபாதத்து செய்கிறோம் என்றால் அந்த இபாதத்து அல்லாஹ்விடத்தில் நமக்கு தேவை என்பதற்காக செய்கிறோமே தவிர, அல்லாஹுவிற்கு அந்த இபாதத் நம்மிடம் இருந்து தேவை என்பதற்காக அல்ல. அல்லாஹு தஆலா அதை விட்டு பரிசுத்தமானவன். ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், யா அய்யுஹன் நாஸு அன்துமுல் ஃபுகரா. மக்களே, நீங்கள் தான் அல்லாஹுவின் பக்கம் தேவை உள்ளவர்கள். யா யுஹன்னாசு அன்துமுல் ஃபுகரா. மக்களே, நீங்கள் அல்லாஹுவின் பக்கம் தேவை உள்ளவர்கள். வல்லாஹுல் கனியுல் ஹமீத். அல்லாஹு தஆலா அனைத்தையும் விட்டு தேவையற்றவன். வல்லாஹுல் கனியுல் ஹமீத். சூரா ஃபாத்திர் 35வது அத்தியாயம் 15வது வசனம், யா யுஹன்னாசு அன்துமுல் ஃபுகரா இலல்லாஹ். மக்களே, நீங்கள் தான் அல்லாஹ்வின் பக்கம் தேவை உள்ள ஏழைகள். அல்லாஹுவோ யாரிடமும் தேவையாகாத மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கிறான், புகழுக்குரியவனாக இருக்கின்றான். ஆகவே இந்த ஹதீஸில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள், ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன, நம்முடைய அமல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன, தக்குவா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன, அதுபோன்று மறுமை சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கிறது. அது என்ன மறுமை சம்பந்தப்பட்ட விஷயம், கவனிங்க. ஒரு மனிதன் காலையிலிருந்து கடையில் உட்காந்து சம்பாதிக்கிறான், கஷ்டப்படுறான், இதுக்காக சாயந்தரம் ஆகும்போது, மாலை நேரம் வரும்பொழுது, இரவு நேரம் வரும்பொழுது கொஞ்சம் லாபத்தை கல்லா கட்டலாம். அந்த லாபம்தான் அவனுடைய குடும்பத்தை பராமரிப்பதற்கு, அவனுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அவனுக்கு உதவக்கூடிய ஒரு மூல ஆதாரம், மூல ஆதாயம். சரிங்களா? அதுதான் அவனுக்கு உண்ட அந்த சொத்து. முதலெடுத்து செலவு பண்ணிட்டு அப்போ அடுத்த நாள் எப்படி வியாபாரம் பார்ப்பான்? இப்போ ஒரு மனிதன் காலையிலேருந்து தொழில் செய்கிறான், கொடுக்குறான், வாங்குறான், விற்கிறான், வாங்குறான், விற்கிறான், வாங்குறான், சாமானை இறக்குறான், ஏற்றுறான், இவ்வளவு கஷ்டப்படுறான். சாயந்தர நேரம், மாலை நேரம் ஆயிடுச்சு. ஆனால் அப்போ பார்க்கும் பொழுது அவனுடைய கல்லால் காசு இல்லை. இல்லை, அவனுடைய முதல் மட்டும் இருக்குது, அவனுடைய லாபம் இல்லை. எல்லாத்தையும் ஆனால் லாபத்துக்கு தான் விற்றான், லாபத்துக்கு தான் வாங்கினான். ஆனால் பார்த்தா லாபமே இல்லை. ஏன்? உதாரணத்துக்கு நல்லா பாதுகாக்கணும், கடையில் இருக்க ஒருத்தன் திருடிட்டான், கடையில் இருக்க ஒருத்தன் திருடிட்டான், அல்லது இவன் ஏமாந்துட்டான். இவன் நினைச்சுக்கிறான், நம்ம லாபத்துக்கு தான் விற்கிறோம்னு சொல்லிட்டு 2000 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 2500 ரூபாய்க்கு தான் விற்றான். ஆனால் ஒருத்த காசை எண்ணி கொடுக்கும் பொழுது 2500 ரூபாயும் எண்ணி வாங்கினோம், ஆனால் இவனுக்கு என்ன தெரியல, அவன் 2000 ரூபா கொடுத்தான். அவனு கொடுக்குறவனும் நல்லவனே வச்சுங்களேன், அவன் 2500 நினச்சி தான் கொடுத்தான், ஆனால் அதில் 2000 தான் இருந்துச்சு. வாங்குறவன் அதை கரெக்டாக எண்ணி வாங்கினா தானே 500 ரூபா குறையுது, கொடுங்கன்னு சொல்லி வாங்க முடியும். தெரியல, 2000 ரூபாயை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டான். இப்போ இந்த மாதிரி இவன் ஏமாந்துக்கிட்டே போனால், இவன் கல்லா கட்டும் பொழுது இவனுடைய கையில் என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. இவன் எப்படி கல்லா கட்டக்கூடிய நேரத்தில் ஏமாளியாக இருந்தா அன்று உழைச்சதெல்லாம் அவனுக்கு நஷ்டமாக போயிடுமோ? எல்லாம் பாதுகாக்கணும் சகோதரர்களே. இதே நிலைமை தான் ஆகும் நாளை மறுமையில ஒரு மனிதனுடைய நிலை. யார் அவன்? இந்த துன்யால அமல் செஞ்சா, அமல் செஞ்சா, அமல் செஞ்சா, அமல் செஞ்சா, அமல் செஞ்சா, நிறைய அமல் செஞ்சான். ஆனா அந்த அமல்களை அவன் பாதுகாத்து கொள்ளவில்லை, அந்த அமல்களை அவன் பாதுகாத்து கொள்ளவில்லை. செய்த அமல்களை எல்லாம் அவனே நாசமாக்கி விட்டான். இந்த மனிதன் நாளைக்கு மறுமையில வரும்போது, தான் அமல் செஞ்சிருக்கிறோம், நமக்கு இந்த அமல் பாதுகாப்பாக அமையும், இந்த அமல் மூலமா நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு நினைச்சு வருவான். ஆனா அல்லாஹ்விடத்தில் அந்த அமல்கள் எல்லாம் தரமற்றவையாக, முகத்திலே தூக்கி எறியப்பட்டவையாக, அல்லாஹ் புறக்கணித்தவையாக இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த மனிதனுடைய கை சேதமும், அந்த மனிதனுடைய துக்கமும், கவலையும், சஞ்சலமும் எவ்வளவு அதிகமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. நல்லா பாதுகாக்கணும். ஆகவேதான் நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, அமலில் அமலை சரியாக செய்ய வேண்டும். நல்லா கவனிங்க, அமலை சரியாக செய்ய வேண்டும். இரண்டாவது, செய்த அமலை பாதுகாக்கவும் வேண்டும். நல்ல கவனிங்க, ஒன்று அமல் செய்யும் போதும் அமலை நம்ம சரியா செய்யணும். அமல் செய்யும் போதும் அமலை நம்ம சரியா செய்யணும். அமலை சரியா செய்யணும்னா எப்படி? அமலை சரியா செய்யறதுக்கு ரெண்டு ஷரத்து. ஒரு ஷரத்து என்ன? இஹ்லாஸ். அந்த அமலை செய்யும் போது அல்லாஹுடைய முகத்தை மட்டும் நாடி நாம் அந்த அமலை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய திருமுகத்தை மட்டும் நாடி நாம் அந்த அமலை செய்ய வேண்டும். குர்ஆனுடைய வசனம் நிறைய இருக்கு, ஹதீஸ் நிறைய இருக்கு. ஒமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். சூரா பையினாவுடைய லம் யகுன் அல்லதீன கஃபரு, அதனுடைய வசனம். அதே போல நிறைய வசனங்கள் இருக்கு. இஹ்லாஸுடைய பாடம் நீங்க அகீதா தௌஹீதுல படிக்கலாம். அப்ப இஹ்லாஸ் இருக்கணும். ரெண்டாவது என்ன இருக்கணும்? இத்திபா, முதாபஅத்து ரசூல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த முறையில, கற்பித்த முறையில அந்த அமல் இருக்க வேண்டும். இந்த ரெண்டு ஷரத்து இருந்தாதான் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமலை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இரண்டு நிபந்தனைகள் இருக்கின்றன. மிக மிக முக்கியமான இரண்டு நிபந்தனைகள். ஒன்று என்ன? இஹ்லாஸ். அந்த அமலை செய்யும் போதும் செய்து கொண்டிருக்கும் போதும் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக, மறுமைக்காக என்ற தூய எண்ணம் இருக்க வேண்டும். இரண்டாவது முத்தாபஅத்து ரசூல். ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 31வது வசனம், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். என்னை பின்பற்றுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? என்னை பின்பற்றி அல்லாஹ்வை வணங்குங்கள். நீங்க என்ன ஒரு வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு செய்ய போறீங்களோ அந்த வணக்கம் எல்லாம் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த அல்லாஹ்வின் புறத்திலிருந்து, நான் உங்களுக்கு காட்டி கொடுத்த, கற்பித்துக் கொடுத்த இபாதத்துகளாக இருக்க வேண்டும். நான் கற்பிக்காத இபாதத்தை ஒரு மனிதன் செய்து அல்லாஹ்வுடைய நேசத்தை, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைய முடியாது. அதுதான் இங்க சொல்லி காட்டுறான். சில பேர் என்ன விளங்கிக்கிறாங்க? ரசூலுல்லாஹ்வை பின்பற்றணும்னு சொன்னா நீலமா ஜிப்பா போடணும், இந்த மாதிரியான ஆடைகள் விஷயத்துல அல்லது உணவுடைய விஷயங்கள்ல மட்டும் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவதில் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதாங்கிறத தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்களுடைய நோன்பு எப்படி இருந்தது, அவங்களுடைய ஹஜ் எப்படி இருந்தது, அவங்களுடைய அமல்கள் எப்படி இருந்தன, இதை பற்றி எல்லாம் கவனிக்க மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழக்க சார்ந்த சுன்னத்துகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு அவங்களுடைய இபாதத்து சார்ந்த சுன்னத்துகளை அவர்கள் தங்களுடைய மூதாதையர்கள் காட்டி கொடுத்த வழிமுறையின்படி செய்து விடுவார்களே ஆனால் இவர்களும் அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைய முடியாது. சூரா ஆல இம்ரானுடைய 31வது வசனத்தின் நேரடியான அடிப்படை அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு அல்லாஹ்வின் மீது பிரியம் இருந்தால் நபியாகிய என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே நீங்க சொல்லுங்க. அப்ப நபியை பின்பற்றுவதுன்னா எந்த விஷயத்துல முதல் விஷயம்? முதல் விஷயம் எது? அல்லாஹ்வுடைய இபாதத்துடைய விஷயத்திலேயே அல்லாஹுவை எப்படி வணங்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்கு தான் அல்லாஹுவுத்தல நபிமார்கள் அனுப்பினா. வெறும் சாப்பிட்றத, குடிக்கிறத, தூங்குறத கற்றுக் கொடுக்கறதுக்காக அல்ல, அல்லாஹ்வை எப்படி தொழுகணும், எப்படி நோன்பு வைக்கணும், இந்த மாதிரியான இபாதத்துகளை அடியார்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக, எனக்கு எது விருப்பம், எனக்கு எது விருப்பம் இல்லை என்பதை அடியார்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக, தன்னுடைய அடியார்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா தூதர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புறான். அப்ப நல்ல கவனிங்க, ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இந்த ரெண்டு நிபந்தனைகள் தேவை. அதே போலதான் அந்த அமலை பாழாக்கக்கூடிய காரியங்கள் எதுவும் அந்த அமல்ல கலந்துடக்கூடாது. இப்ப ஒரு மனிதர் தொழுது கொண்டிருக்கிறார், உழு செஞ்சுட்டு வந்தார். நல்ல கவனிங்க, உழு செஞ்சுட்டு வந்தார், இஹ்லாஸோட தக்பீர் கட்டினாரு, கரெக்டா சுன்னத்தான முறையில செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இடையில அவருக்கு ஒதுவும் முறிஞ்சிருது. இப்ப அவர் தொழுகையை தொடரலாமா? தொடர முடியாது. தொடர்ந்தாலும் அந்த தொழுகையில அவருக்கு நன்மை கிடைக்காது, பாவமா போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும், தொடரக்கூடாது முதல்ல, அப்படி சிந்தனையே வரக்கூடாது. அதே போலதான் ஒரு மனிதர் நோன்பு இருக்கக்கூடிய நிலையில இந்த மாதிரி ஜூரை பேசிட்டாரு, ஜூரை செய்து விட்டாரு, ஆனால் அவருடைய நோன்பை அவர் பாழாக்கி கொண்டார், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப இதுல ஒரு ஃபிக்ஹுடைய ஒரு விஷயம் வரும், அப்ப அவருடைய நோன்பு முறிஞ்சு போச்சா என்று. கவனிங்க, சட்ட ரீதியாக அதிகமான ஜம்ஹூருல் ஃபுகஹா அப்படி சொல்ல மாட்டாங்க, ஆனா அப்படி கூட சில இமாம்கள் சொல்லி இருப்பதாக நம்ம புத்தகங்கள்ல பாக்குறோம். புறம் பேசுறதுனால நோன்பு நேரடியா முறிஞ்சிரும் சொல்லி, ஆனா அது பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்து அல்ல. நோன்புடைய நன்மை போய்விடும் என்பதுதான் கருத்து. அப்ப ஒன்று, அமல் செய்வதற்கு முன்பு அந்த அமலை அல்லாஹ் விரும்பிய விதத்தில் செய்வது. இரண்டாவது, அமல் செய்ததற்கு பிறகு அந்த அமலை பாதுகாப்பது. அதுல ஒரு விஷயம்தான், ஈமானுடைய நிலையில மௌத்தாகணும். ஒரு மனிதர் ஈமா அமல்லாம் செஞ்சாரு, நிறைய செஞ்சாரு, ஆனா மௌத்தா போகக்கூடிய நேரத்தில் ஒரு முஷ்ரிக்காகவோ ஒரு காஃபிராகவோ ஒரு முகஸ்துதிக்காரராகவோ அவர் மௌத்தா போயிட்டாருன்னா அவருடைய அமல்கள் எல்லாம் வீணாயிடும். அல்லது மூமினா தான் மௌத்தா போனாரு, முஸ்லீமாக தான் இறந்து போனாரு, ஆனா என்ன அவரு அடியார்களுக்கு பாவம் செஞ்சிருக்கிறாரு, அடியார்களுடைய ஹக்குகள்ல மோசடி செஞ்சிருக்கிறாரு, ஏசிருக்கிறாரு, அடிச்சிருக்கிறாரு, திட்டி இருக்கிறாரு, பிறருடைய சொத்தை அபகரிச்சிருக்கிறாரு. இப்ப இவருடைய நன்மையாலையும் இவருக்கு மறுமையில பிரயோஜனம் இல்லாம போயிடும். இவர் செஞ்ச நன்மைகள் எல்லாம் எடுத்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கப்பட்டு கடைசியில இவரிடத்துல நன்மையே இருக்காது, ஆனா இவர் செஞ்ச அநியாயம் அதிகமா இருக்கும். அப்ப யாருக்கெல்லாம் அநியாயம் செஞ்சாரோ அவங்களுடைய பாவங்கள் எடுத்து இவர் தலைமையில சுமத்தி முகம் குப்புற நரகத்துல தூக்கி வீசப்பட்டு அல்லாஹ் பாதுகாக்கும். ஆகவே சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஹதீஸ்ல ஒரு நீளமான ஒரு விளக்கத்தை நம்ம பார்த்தோம். அதாவது ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம், தக்வா சம்பந்தப்பட்ட விஷயம், நம்முடைய இஹ்லாஸ் சம்பந்தப்பட்ட விஷயம், அதே போல அமல்கள்ல நம்ம எந்த அளவுக்கு பேணுதலாக இருக்கணும் என்ற விஷயத்தையும், அதே போல மறுமையை குறித்து நம்ம கவலை உள்ளவர்களாக இருக்கணும், நான் செய்யக்கூடிய அமல் மறுமையில எனக்கு பலன் தரக்கூடிய அமலாக இருக்க வேண்டும், மறுமையில நம்ம அமல் செஞ்சுட்டு போய் ஆனா அந்த அமல் மூலமாக நமக்கு பிரயோஜனம் கிடைக்கவில்லை என்றால் அது மிகப்பெரிய நஷ்டமாக ஆயிடும், எல்லாம் பாதுகாப்பானாக. அடுத்ததாக இதை தொடர்ந்து அடுத்து ஒரு பாடத்தை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன? பாப் ஹல் யகூலு இன்னி சாயிமுன் இதா சுத்திம. ஒருத்தர் இடத்துல ஒருத்தர் சண்டைக்கு வராரு, நோன்பாளி ஒருத்தர் ஒரு மனிதர் திட்டுறாரு, ஏசுறாரு. இப்ப இந்த நோன்பாளி என்ன செய்யறது? இப்ப பாருங்க, முந்தைய பாடத்துக்கு இந்த பாடத்துக்கு இடையில உள்ள தொடர்பு பாருங்க. முந்தைய பாடத்துல ஜூர் பேசக்கூடாது, ஜூர் செய்யக்கூடாதுன்னு இருக்கு. பாவமான காரியங்கள், பாவமான செயல்களை பேசக்கூடாது. இப்ப சண்டை போடுறது என்ன, பாவமா இல்லையா? பாவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இதையும் புகாரி ரஹ்மஹுல்லாஹுடைய அறிவிப்பு தான், முஸ்லிமை ஏசுவது பாவம், முஸ்லிமை ஏசுவது பெரும் பாவம். ஒரு முஸ்லிம் இடத்துல சண்டை செய்வது இறை நிராகரிப்பு என்று சொன்னார்கள். ஆகவே இப்போ ஒரு மனிதர் அவர் சும்மா தான் இருக்கார், நிறைய பேர் வாழ்க்கையில் அப்படித்தான் இருப்பாங்க. ஆனா ஒருத்தர் வீணா வம்பு கூறுவாங்க, அப்படி சில பேர் இருப்பாங்க. இப்படி சும்மா இருக்கிறவங்கள்ட்ட போய் ஏதாவது பேச்சை கொடுத்து அவர் ஒன்று சொன்ன உடனே உடனே சண்டைக்கு வரும். சண்டையை விலைக்கு வாங்குறதுக்குன்னே சில பேர் காலையில் கிளம்புவாங்க. யாரடா நம்ம பார்க்கலாம், அவர்கிட்ட சும்மா வம்பு கிழக்கலாம், சண்டை போடலாம்னு சொல்லிட்டு சண்டை போடலன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. அல்லாஹ் அந்த மாதிரியான குணத்திலிருந்து பாதுகாப்படா. கணவன் மனைவியில் அந்த மாதிரி இருப்பாங்க, சகோதர சகோதரிகள் அந்த மாதிரி இருப்பாங்க, நண்பர்கள் அந்த மாதிரி இருப்பாங்க, அதே போல வந்து உறவுகள் அந்த மாதிரி இருப்பாங்க, வியாபாரங்கள் அந்த மாதிரி இருப்பாங்க. இதுலயே ரொம்ப மோசமானது என்னன்னு சொன்னா, கணவன் மனைவியில் அந்த மாதிரி அமையிறது. எதுக்கு எடுத்தாலும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவள் எதை சொல்லுவா நம்ம பிடிக்கலாம் சண்டை போடலான்னு சொல்லிட்டு, அதே போல இவர் என்ன சொல்லுவாரு நம்ம பிடிக்கலாம் சண்டை போடலான்னு சொல்லிட்டு. இப்போ ரசூல் சொல்லா அலைச்சனா எல்லா கட்டத்துக்கும் நமக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க வரக்கூடிய ஹதீஸில். அதாவது நோன்பாளியாக இருப்பவர், அவர் கணவனாக இருந்தாலும் சரி, நண்பனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அவர் சும்மா இருக்கிறாரு, ஆனால் அவர்கிட்ட சண்டை போடுறதுக்குன்னே ஒருத்தர் வர்றாரு, அவர்கிட்ட சண்டை போடுறாரு. இப்போ இந்த மனிதர் நான் நோன்பு வச்சிருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன் முகஸ்துதி என்பதும் தன்னுடைய அமலை சொல்லி காட்டுவதும் அமலை நாசமாக்கிடுது. நல்லா கவனிங்க, பெருமையாக தான் செய்யக்கூடிய அமலை வெளிப்படையாக சொல்லி காட்டுவது அமலை நாசமாக்கி விடும், எல்லாம் பாதுகாக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா தான் செஞ்ச அமலை சொல்லி காட்டாட்டி அவங்களுக்கு வந்து மனசு ஆறாது, நல்லா பாதுகாக்கணும், ரொம்ப பாதுகாக்கணும். அல்லாஹ் அக்பர், இது ரொம்ப ஒரு கெட்ட செயல். ஆனால் அறியாமல் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, நோன்பு வச்சுருப்பாங்க, நான் நோன்பு வச்சுருக்கேன்னு அதை சொல்கிறதுல ஆசைப்படுவாங்க, தான் குரான் ஓதுனதை பற்றி, தான் செஞ்ச சதகாவை பற்றி. இது ஒரு நோய், இது உண்மையிலே இது ஒரு மனநோய், நல்லா பாதுகாக்கணும். இந்த மனநோயிலிருந்து தன்னுடைய அமலை அல்லாஹ்வுடைய திருப்திக்காக, தன்னுடைய மறுமை வெற்றிக்காக செய்திருக்கும் போது இது ஏன் பிறரிடத்தில் சொல்லி காட்டணும்? இமாம் மௌஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்வாங்கன்னா, குரான் ஓதிக்கிட்டே இருப்பாங்களாம். யாராவது வர்றாங்கன்னு தெரிஞ்சிட்டா அந்த குரானை மூடி வச்சுட்டு அது மேலே ஒரு துண்டை தூக்கி போட்டுட்டு சும்மா உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருப்பாங்களாம். ஏன்னா அவர் வந்து பேசிட்டு போனதுக்கு பிறகு அப்புறம் குரானை திறப்பாங்களாம். பாருங்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய அமலை மறைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம ரொம்ப பேர் நான் குரான் ஓதக்கூடிய டைம் அப்படின்னு போட்டு வச்சுப்பாங்க வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில், இன்று திங்கட்கிழமை நான் நோன்போடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது நீங்கள் யாருக்காவது ஃபோன் பண்ணுவீங்க, அவர் ரிங் எடுக்க அவர் வந்து ஃபோன் அட்டன் பண்ண லேட்டாகிருக்கும், அல்லது காலே மிஸ் ஆகிருக்கும், அப்புறம் திரும்ப அவர் உங்களை கால் பேக் பண்ணுவார். அப்போ சொல்லுவார், இல்லைங்க நான் குரான் ஓதிக்கிட்டு இருந்தேன், நான் துஹா தொழுதுகிட்டு இருந்தேன், அதனால தான் நான் ஃபோன் எடுக்கலை அப்படிம்பார். முடிஞ்சு போச்சுக்காத அவர் கேட்டாரா, இந்த மாதிரி வேலையாக இருந்தும் ஃபோன் எடுக்கலை சொல்லுங்க. அவர் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். என்ன வேலை எனக்கு சொல்லியே தான் நீங்கள் ஆகணும், உண்மையாக சொல்லணும், அல்லாமேட சத்தியம் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு அப்படியா கேட்டார். அவர் கேட்கவே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு பேசாமல் இருக்க வேண்டித்தானே. அப்போ என்ன, நான் லுஹா தொழுதுன்னு சொன்னால் அவர் என்னை பற்றி என்ன நினைப்பார், அதில் ஒரு சந்தோஷம். நான் குரான் ஒதுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன நினைப்பார், அதில் ஒரு சந்தோஷம். நல்லா பாதுகாக்க, எதை கொண்டு சந்தோஷப்படணும், அல்லாவை கொண்டு சந்தோஷப்படணும், என்னுடைய அமலை அல்லா மறைச்சி தரணும், யாருக்கும் தெரியாமல் ஆக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கு சீரு ஆலாமின் நுபலா இமாம் தஹபி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நல்லோர்கள் சான்றோர்களை பற்றிய ஒரு பெரிய ஒரு கிதாப், அவங்களுடைய ஆதாரபூர்வமான வரலாறு, அதில் வந்து ஒரு பெரிய வரலாறு ஒன்று படித்தேன். டக்குனு ஞாபகம் வரல, அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த தாபியடி யாருன்னு சொல்லி. என்னென்னா, மதினால மழை இல்லாமல் போயிடுச்சு, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ மக்கள் லொஹர்லேருந்து இஷா வரைக்கும் மஸ்ஜிதில் உட்காந்து தொழுது துவா செஞ்சு இஸ்திஃபார் செஞ்சு மக்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இஷா துறைக்கு பிறகு எல்லோரும் போயிட்டாங்க. அந்த இமாம் மட்டும், தாபியடி மட்டும் அல்லது தம்பி அவங்க மட்டும் மஸ்ஜிதிலேயே அவங்க இதுக்கிற துவா இபாதத்தில் ஒரு ஓரத்தில் இருந்துறாங்க. அந்த காலத்தில் எங்கே விளக்கலாம். அப்போ ஒரு மனிதர், கருப்பு நிறத்தில் ஒரு மனிதர், கொஞ்சம் குண்டா இருக்கிறாரு, அவர் வர்றாரு. அவர் வந்து இந்த மாதிரி ஒழு செஞ்சுட்டு பள்ளிவாசலில் ரெண்டு கை தொழுதுட்டு, என்னுடைய எஜமானரே, மக்களெல்லாம் ஒரு இடத்துல அழுதாங்க மழைக்காக வேண்டி, என்னோட ரப்பே நீ மழை கொடுத்துடலாம் அப்படின்னு துவா செய்கிறாங்க. துவா செஞ்சால் செஞ்சு முடிக்கிறாரு, மழை கொட்டோ 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 கொட்டணும், மழை கொட்டுது பெய்யுது. அப்போ இந்த இமாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், சுப்ஹானல்லாஹ், இவ்வளோ பெரிய நல்லடியாராக இருக்காரு, இவர் துவா கேட்டோன்னே அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டானே அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு. இருந்தாலும் இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கிறாரு. அந்த மனிதர் திரும்ப போகிறார். அவர் எங்கே போகிறாரு அப்படிங்கிறத பின்னாடியே தொடர்ந்து அவர் ஃபாலோ பண்ணுறார். கடைசியில் ஒரு வீட்டுக்குள்ளார அந்த அடியார் போயிடுறார். அப்போ இமாம் அவங்க அந்த வீட்டை ஒரு அடையாளப்படுத்திக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த வீட்டை தேடி போகிறாங்க. போனால் அந்த வீடு அடிமைகளுடைய ஷெட், அது அடிமைகள் விற்பதற்காகவும் வாங்குவதற்காகவும் ஒரு பெரிய ஒரு செல்வந்தர் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஷெட்டு. அவர் உள்ளார போன உடனே அடிமைகளாக இருக்கிறாங்க. யார் நீங்கள் என்ன சொன்னால் அவருக்கு தெரியல, இது என்ன இடம்னு கேட்குறாங்க. இல்லை இது அடிமைகள் விற்கப்படக்கூடிய வாங்கப்படக்கூடிய இடம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, யார் எஜமானர் அப்படின்னு சொன்னோம், எஜமானரை காட்டுறாங்க. அப்படியா, நீங்களா வந்திருக்கிறீங்க, சொல்லுங்க என்ன விஷயம். அப்போ பேசிக்கிறாங்க, எனக்கு ஒரு அடிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இருக்காங்க அடிமைகள், எந்த மாதிரியான அடிமைகள் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தரையாக காட்டுறாங்க. அப்போ இவர் வேணா, இவர் வேணா, இவர் வேணா, இவர் வேணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கடைசியில் தான் யாரை பார்த்தாரோ அந்த அடிமையை இந்த இமாம் தேடுறாங்க, ஆனால் கிடைக்கவே இல்லை. சரியா முடிஞ்சிருச்சு. அதோட அதுக்கு பிறகு அந்த இமாம் சரி என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போகணும்னு போகிறாங்க. அப்போ பார்த்தா அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அறை இருக்குது, ஒதுக்கப்பட்ட ஒரு அறை இருக்குது. இந்த அறையில் யார் இருக்காங்க, இந்த அறையில் ஒரு அடிமை இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு வேலைக்கு ஆக மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ உடனே இல்லை இல்லை நான் அவரை பார்க்கணும் அப்படிங்கிறான். அப்போ அந்த முதலாளி அந்த அறையை திறந்து நீ வாப்பா அப்படின்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்டா இவர் ராத்தில் யாரை பார்த்தாரோ அதே அடிமை தான் அங்கே இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், சகோதரர்களே அவரை பார்த்தோன்னே இமாமுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இந்த அடிமை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவர் சொல்கிறார், இவர் ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டார், இவரை வச்சு நீங்கள் என்ன செய்வீங்க, இல்லை இல்லை இவர் தான் எனக்கு வேணும்னு. கடைசியில் ஒரு விலையை பேசி அந்த அடிமையை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. ரெண்டு பேரும் வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு நாள் ஆகுது, ரெண்டு நாள் ஆகுது. அப்போ இந்த அடிமை கேட்குறாரு, எஜமானரே நான் எதுக்குமே உங்களுக்கு பிரயோஜனம் படுறதில்ல, எனக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் என்ன எனக்கு ஒரு வேலையும் செய்ய தொழில் சார் தெரிந்த ஒரு அடிமையும் அல்ல நான், என்ன நீங்கள் வாங்கியிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணம் அப்படின்னு அப்ப கடைசியில இப்படி மறுத்து மறுத்து பேசிட்டு கடைசியில அவர் காரணத்தை சொல்ல அவரு ஆரம்பிக்கிறார். அதாவது நான் ஏன் உன்னை வாங்கினேன்னா, உன் மேல எனக்கு ஏற்பட்ட அன்பு, உன்னுடைய இபாதத்தை பார்த்து அப்படின்னு. இபாதத்தா, என்ன இபாதத் அப்படின்னு கேட்கிறார். இந்த மாதிரி இன்றைய அன்றைய இரவுல நீங்க வந்தீங்க, அதுக்கு முன்னாடிதான் மக்கள் எல்லாம் துவா செஞ்சுட்டு போனாங்க, ஆனா நீங்க வந்து துவா செஞ்ச உடனே மழை இறங்கிருச்சு. அவ்வளவு பெரிய ஒரு நல்ல அமல் அல்லாஹ்விடத்துல நீங்க என்ன செய்றீங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு நல்லவர் என்னிடத்துல இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் நான் உங்களை வாங்கினேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவர் மறுக்கிறார் அந்த அடிமை. அது நீல நீங்க வேற யாரையும் பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு மறுத்து 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 பேசுறாரு. கடைசி வரைக்கும் அவர் வந்து இல்லை நான் நல்லா தெரியும் நீங்க தான் சொல்லிட்டு. உடனே அந்த அடிமையுடைய முகம் மாறுது. அவர் என்ன செய்யறாரு, தக்பீர் கட்டாரு, தொழுகையில தக்பீர் கட்டிட்டு அவர் சுஜூதுக்கு போறாரு. அந்த சுஜூதுலயே அவர் ஒஃபாத் ஆயிடுறார். சுப்ஹானல்லாஹ், தன்னுடைய இஹ்லாஸ் அறியப்பட்டு போயிருச்சே, எப்படி கவலைப்பட்டாங்க அவங்க. நமக்கு இன்றைக்கு மக்களுடைய நிலைமை என்னன்னு சொன்னால், அல்லாஹ் பாதுகாக்கணும், எல்லாத்துக்கும் போஸ்டர், எல்லாத்துக்கும் விளம்பரமாகி போச்சு. அல்லாஹ்வுடைய நிலைமை, அல்லாஹ் என்ன நிலைமையில வைக்க போறானோ தெரியல, மறுமையில் அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரர்களே, இந்த மாதிரி அதாவது முன்னோர்கள் இஹ்லாஸுக்கு எவ்வளவு பாடுபட்டுருக்கிறாங்க. இமாம் சுஃபியான சௌரி, அதே போல ஃபுதைல் இப்னு அய்யாத், பெரிய பெரிய முஹத்திஸுகள் இமாம்கள் சொல்றாங்க, இந்த இஹ்லாஸுக்காக நாங்கள் கஷ்டப்பட்ட மாதிரி, கஷ்டப்படுற மாதிரி வேற எதுக்குமே நாங்கள் கஷ்டப்பட்டதில்லை. ஏன்னா அவ்வளவு கஷ்டமானது இந்த இஹ்லாஸ் நஃப்ஸுக்கு இருக்குது. முகஸ்துதி ரொம்ப பிடிச்சமான செயல், இஹ்லாஸ் நஃப்ஸுக்கு ரொம்ப கஷ்டமான ஒன்று. இதுக்கு நாங்க கஷ்டப்படுற மாதிரி இதை உள்ளத்துல கொண்டு வர்றதுக்கு நாங்க வேற எதுக்கும் கஷ்டப்படுறதில்லைன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன விஷயம், இப்படி ஒரு நிர்பந்தம் ஏற்படுமே ஆனால், வலுக்கட்டாய நிலைமையில நம்ம ஆளாயிட்டோம்னு சொன்னா, அந்த நேரத்துல எப்பா நான் நோன்பு வச்சிருக்கப்பா விட்டுருப்பா அப்படின்னு சொல்றது வந்து தப்பு கிடையாது. அதுதான் இங்கே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸின் மூலமாக உணர்த்து வருகிறார்கள். அப்ப ரெண்டு விஷயங்களுடைய அந்த நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஒன்று என்ன, அமலை வெளிப்படுத்தக்கூடாது, நல்ல கவனிங்க, அமலை வெளிப்படுத்தக்கூடாது, இஹ்லாஸா வச்சிருக்கணும், அதுவும் குறிப்பா நோன்பு என்ற இந்த வணக்கம் அல்லாவுக்காக மட்டும் உள்ளது என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அனுமதி என்ன தர்றான், உன்னிடத்துல யாராவது சண்டைக்கு வந்தா, உன்னை யாராவது திட்டுனா, அப்ப நீ நோன்பு வைத்த நிலையில நீனும் அவர்களைப் போல மடையர்களாக ஆகிவிடாது. எனக்காக அந்த செஞ்ச அமல்கள் அமல்ல எனக்கு கோபமான சண்டை சச்சரவை நீ செஞ்ச, கெட்ட வார்த்தையை பேசிடாத, பரவாயில்லை, அந்த நேரத்தில் நோம்பாளின்னு சொல்லி விலகி போயிடு, அது எனக்கு பரவாயில்லை என்று அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான். நல்ல கவனிங்க, இப்ப ஹதீஸ் பாருங்க. அன் அபி ஸாலிஹின் அஸ்ஸையாதி அன்னஹு ஸமிஅ அபா ஹுரைரத் ரழியல்லாஹு அன்ஹு قال يقول قال رسول الله صلى الله عليه وسلم قال الله அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் கூறுவதாக, குல்லு அமலி பனி ஆதம லஹு, ஆதமுடைய பிள்ளைகள் அதாவது மனிதர்கள் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் லஹு அவனுக்காகவே, இல்லை சியாம நோன்பை தவிர. அப்ப என்ன அர்த்தம், ஒரு அமலை நாம் அல்லாஹ்வுக்காக தான் செய்யறோம், ஆனா நமக்காக நான் என்ன அர்த்தம், அதனுடைய பலனை சொர்க்கமாக சொர்க்கத்தினுடைய பதவிகளாக மறுமையில் நம்ம அடைய போறோம், ஆனா நோன்பை தவிர. அப்ப நோன்பு என்பதும் நம்ம நமக்காக வேண்டிதான், அதாவது அதனுடைய நன்மையை நம்ம தான் அடைய போறோம். ஆனா இந்த நோன்புல இஹ்லாஸ் அவ்வளவு இருக்கு, வெளியில தெரியாது. இப்ப தொழுகிறீங்கன்னு சொன்னா நீங்க கையை தூக்குறது, ருக்கு போறது, சுஜூது போறது எல்லாரும் பார்க்கலாம், நீங்க ஹஜ்ஜுக்கு போறீங்கன்னா எல்லாரும் பார்க்கலாம், நீங்க சதக்கா கொடுக்குறீங்கன்னா எல்லாரும் பார்க்கலாம், ஆனா நீங்க நோன்பு வைத்திருக்கிறீங்க என்பத அல்லாஹுவை மட்டும்தான், அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க நோன்பாளின்னு சொல்லிட்டு. எப்படிங்க சஹர் செஞ்சதை பார்த்துருக்கோமே, அவர் இஃப்தார் செய்யறத பாக்குறோமே, இடையில என்ன நடந்துச்சு யாருக்கு தெரியும், அல்லாதான் தெரியும். இந்த நோன்புல இப்ப பாருங்க, நோன்பு வைத்த நிலையில ரூம் பூட்டி இருக்கு, தண்ணி பாட்டில் இருக்கு, உணவு இருக்கு, ஆனா ஒரு நோன்பாளிக்கு பாருங்க அதன் பக்கம் மனசே போறதில்லை. சிறு பிள்ளைகளா இருந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த மனசு வர தெரியாம மறந்த நிலையில தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது கூட நோன்பு ஞாபகம் வந்துருச்சுன்னா அதை துப்புறாங்க, கவலைப்படுறாங்க, கேட்கறாங்க, நான் மறந்த நிலையில தண்ணி குடிச்சிட்டேன்னு என் நோன்பு செல்லுபடியாகவான பயப்படுறாங்க, அல்லாஹ் அதை மன்னிச்சிருக்கிறான். அந்த அளவுக்கு இந்த நோன்புல இஹ்லாஸ் இருக்கு. அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இல்ல சுயாம் நோன்பை தவிர, இன்னஹூலி இந்த நோன்பு எனக்காக உள்ளது, இந்த நோன்புக்கு நான் கூலி கொடுக்கின்றேன், அதாவது நேரடியா கூலியை நான் கொடுக்கின்றேன். நோன்பு என்பது ஒரு கேடயம், வயதாக்கான யோபு சௌமி அஹதிக்கும், உங்களில் ஒருவர் நோன்பு வைத்திருக்கக்கூடிய நாளாக இருந்தால், அவர் உடலுறவு சம்பந்தப்பட்ட ஆபாசமான பேச்சுகளை பேச வேண்டாம், கூச்சலிட வேண்டாம், சண்டை செய்ய வேண்டாம், தர்க்கம் செய்ய வேண்டாம். அவரை ஒருவர் திட்டினால், அவரிடத்திலே ஒருவர் சண்டைக்கு வந்தால், அவர் சொல்லட்டும், இன்னிமுன் சாயிமுன், எப்பா நான் நோம்பு, நான் நோம்பு வச்சிருக்கிற ஆளுப்பா, நான் நோம்பா இருக்கிறப்பா அப்படின்னு சொல்லி அவர் அழகிய முறையிலே அந்த இடத்தை விட்டு விலகி சென்று விடட்டும், அவரை விட்டு விலகி சென்று விடட்டும். ஆகவே இந்த இடத்துல நம்ம கவனிக்கக்கூடிய பயன்பெறக்கூடிய விஷயங்கள் என்ன, அதாவது இஹ்லாஸோட நம்ம செய்யணும், அந்த நோன்பு வந்து நம்ம பாதுகாக்கணும். ஆனால் இப்படி ஒரு நிலைமை வந்துவிடுமே ஆனால், நாம் நிர்பந்தப்படுத்தப்படுவோமே ஆனால், அந்த காரியத்தை ஏற்கனவே ஒரு முட்டால் செய்ததை போன்று நாமும் செய்வோமே ஆனால், அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்முடைய நோன்புடைய பலன் நீங்கிவிடும் என்று இருக்குமே ஆனால், அந்த நேரத்தில் நான் நோன்பாளி என்று விலகி செல்வதிருக்கிறது. அது அல்லாஹ் நமக்கு கொடுத்த அனுமதி. அந்த அனுமதியை நம்ம பயன்படுத்தும் போது கூட நம்முடைய உள்ளத்தில் இஹ்லாஸை நம்ம பாதுகாத்துக்கணும், அல்லாஹ்விடத்தில் முகஸ்துதியிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னும் சில ஹதீஸுகளை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அதாவது அறிவிப்பாளர்கள் இல்லாம பதிவு செய்றாங்க. அது என்ன, வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹி லஹுலூஃபு ஃபமிஸ் ஸாயிமி அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்கி. இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதாவது இந்த ஹதீஸையே இமாம் புகாரி பதிவு செய்கிறாங்க. அதுக்குன்னான விளக்கத்தை பாருங்க. ஹதீஸுடைய அர்த்தத்தை முதல்ல தெரிஞ்சு கொள்ளுங்க. நோன்பாளியினுடைய வாயினுடைய வாடை இருக்கிறது, அது அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியின் வாடையை விட நறுமணமானது. நோன்பாளியினுடைய வாயினுடைய அந்த வாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியினுடைய வாடையை விட நறுமணமானது, சரிங்களா? இப்ப இந்த வாயிலிருந்து நோன்பு வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் இவ்வளவு ஒரு அழகிய, அதாவது வாசனையுடைய ஒரு வாசனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளிப்படுத்தும் போது, அந்த வாயினால சண்டை சச்சரவு செய்யறது, கோபப்படுறது, ஏசுறது, திட்டுறது, நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலையில இது உசிதமானதல்ல என்பதை இந்த ஹதீஸிலிருந்தும் நாம் புரியலாம் என்பதற்காக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இங்க பதிவு செய்யலாம். அதே போல லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான் யஃப்ரஹுஹுமா இதா அஃப்தர ஃபரிஹ வ இதா லக்கிய ரப்பஹு ஃபரிஹ பிஸௌமிஹி. அதாவது நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் இருக்கின்றன, இரண்டு சந்தோஷங்கள் இருக்கின்றன. ஒன்று, அதாவது அவர் நோன்பு திறக்கும் போது சந்தோஷப்படுகின்றார். இரண்டாவது, தன்னுடைய ரப்பை சந்திக்கும் போது அவர் தன்னுடைய நோன்பை கொண்டு சந்தோஷப்படுவார். நல்ல கவனிங்க, நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷங்கள் இருக்கின்றன. ஒன்று, அந்த இரண்டு சந்தோஷங்களையும் அவர் அடைய பெறுவார். யஃப்ரஹுஹுமா, அந்த இரண்டு சந்தோஷங்களையும் அவர் அடைய பெறுவார். ஒரு சந்தோஷம் இதா அஃப்தர ஃபரிஹ, நோன்பு திறக்கும் போது அவர் சந்தோஷப்படுவார். நோன்பை கொண்டு அவர் சந்தோஷப்படுவார். இந்த இடத்துல இமாம் புகாரி ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸை கூறி என்ன சொல்ல வர்றாங்க, பாடத்தினுடைய தலைப்பு என்ன, தான் நோன்பாளி என்று சொல்லலாமா, அதுக்கு பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ் என்ன, சண்டை செய்யும் போது சொல்லிக்கொள்ளலாம், ஒருத்தர் சண்டை செய்ய வந்தால் சொல்லலாம், ஒருத்தர் திட்ட வந்தால் சொல்லலாம், அல்லது திட்டாரு அப்போ சொல்லலாம், இந்த மாதிரி. இப்போ என்னன்னு சொன்னால், இவர் இந்த நோன்பை கொண்டு இவர் அதாவது நன்மை பெறணுங்கிறதுக்காக வேண்டியதை இப்போ நோன்பு வச்சிருக்கிறாரு. இவர் ஒருத்தர் சண்டைக்கு வரும் பொழுதோ, ஒருத்தர் திட்ட வரும் பொழுதோ, பிரச்சனை பண்ண வரும் பொழுதோ, நான் நோன்பாளின்னு சொல்லி அழகிய முறையில் விலகிக்கொள்ளாம அந்த இடத்தை விட்டு ஒதுங்கிடாம இவரும் சண்டைக்கு போனார், இவரும் பதிலுக்கு திட்டினார், இவரும் பதிலுக்கு ஏசினார்னு சொன்னால், இப்போ இவருடைய அந்த நோன்பு வீணாக போயிடுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள ஹதீஸில் என்ன படித்தோம், யார் ஜூரை பேசுவாங்களோ, ஜூரை செய்வாங்களோ, அவங்களுடைய நோன்பில் அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த நோன்பு அல்லாவிடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நோன்பா போயிடுச்சு. இவருக்கு நோன்பாளிக்கு ரெண்டு சந்தோஷம்னு சொல்றாங்க, ஒரு சந்தோஷம் மறுமையில் இருக்கு. அப்ப மறுமையில் இருக்கக்கூடிய சந்தோஷம் இவருக்கு எப்ப கிடைக்கும், அந்த நோன்பு அல்லாவிடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோன்பாக இருக்கும் போது. இவர் சண்டை செஞ்சு கெட்ட வார்த்தைகளை பேசி ஏசி திட்டி இவர் நோன்பை வீணாக்கிட்டார்னா, நாளைக்கு மறுமையில் அல்லாவிடத்தில் போவார், மறுமையில் அந்த நோன்பு அல்லாவிடத்தில் நோன்பாக இருக்காது, இவர் மறுமையில் சந்தோஷத்தை இழந்து விடுவார். அநேகமாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். துன்யால இவருக்கு சந்தோஷம் கிடைச்சிருச்சு. சஹர் இஃப்தார் நேரத்துல வடை கஞ்சி எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷப்பட்டாரு. இது துன்யால இவர் படக்கூடிய சந்தோஷம். மறுமையில எப்படி சந்தோஷப்படுவாரு? இவர் அந்த நோன்பை அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை கொண்டு அவர் கலந்திருப்பாரு. ஆனால் அந்த நோன்பு வைத்த நிலையில அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செஞ்சிருந்தா அந்த நோன்பு அல்லாஹ்வுக்கு தேவையில்லாம போயிடுச்சு. அந்த நோன்பு அல்லாஹ் புறக்கணிச்சுட்டான், தூக்கி எறிஞ்சிட்டான். இப்ப மறுமையில இவர் வரும் பொழுது சந்தோஷம் இழந்தவராக ஆகிவிடுவார். காரணம், அந்த நோன்பு அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோன்பாக இல்லாத காரணத்தால். ஆகவேதான் ஒரு மனிதர் சண்டை செய்ய வருவாரேனால், ஏச வருவாரேனால், திட்ட வருவாரேனால், அல்லது ஏதாவது பிரச்சனை பண்ண வந்தார்னு சொன்னா, ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தன்னுடைய நோன்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக, மறுமையில் இந்த நோன்புடைய நன்மையை அடைய பெறுவதற்காக, எப்பா நான் நோன்பு வச்சிருக்கிறேன், என்னை விட்டுடு என்று சொல்லி அழகிய முறையிலே விலகிக் கொள்வது நல்லது. அல்ஹம்துலில்லா, இதுவரை இன்று நாம் அல்ஹம்துலில்லா இரண்டு பாடங்களை நாம் பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் படித்த ஹதீஸுகளிலே நமக்கு ஈமானையும் தக்வாவையும் இஹ்லாஸையும் தந்திருவானாக. இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு நேற்று நாம் படித்தது போன்று 9 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் மிக மிக முக்கியமான 2 பாடங்கள் இருக்கின்றன. அதில் குறிப்பாக ரமதான் மாதத்தை எப்படி ஆரம்பிப்பது, பிறையை பார்ப்பது, அது சம்பந்தமாக முக்கியமான ஹதீஸுகள் இருக்கின்றன. இன்று கணக்குவாதிகளுடைய குழப்பங்கள் மிக அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் எல்லோரும் கண்டிப்பாக அந்த ஹதீஸை தெளிவாக கேட்டு புரிந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த வழிமுறையின்படி அமல் செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகாட்டுவானாக. இந்த வகுப்பை பற்றி அறியாத மக்களுக்கும் வகுப்பை பற்றி எடுத்துச் சொல்லி கலந்து கொள்ள ஆர்வமூட்டுங்கள். ஜஸாக்கும் الله خيرا. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. والسلام عليكم ورحمه الله وبركاته.